إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون آمنت بالله صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينسيها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் மீதிலும் அண்ணவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் கயாமத்துடைய நாள் வரையிலையும் அவர்களை பேரக்காத்திருக்கும் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதிலையும் என்றென்றும் உண்டாவதாக இறை கடமையான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இம்மத்தியிலே வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பு இணைந்த இஸ்லாமிய சகோதரர்களே வல்லமத்து சுபானஹு வ தஆலா எதைகளை ஏற்றிருக்கிறார்கள் அவற்றை இயன்ற அளவு எழுந்து நடக்கும்படியும் எவைகளை விலக்கி வைத்திருக்கிறார்கள் அவற்றை முற்றுமுதலாக தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளும்படியும் உலக அடியனுக்கும் அவ்வாறு உங்களுக்கும் தப்பவாவை கொண்ட வசையத்தை நல்லபோதேசம் செய்து கொள்கின்றேன் அன்பானவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்றைய குடும்பத்தில் சங்கத்தில் பிரச்சனைகளும் அதன் பின்னணிகளும் என்ற ஒரு தலைப்பிலே பார்ப்போம் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே என்று பார்த்தாலும் பிரச்சனைகள் என்ற ஒரு பேச்சை எல்லோருமே பேசுகிறார்கள் எல்லோருமே பார்க்கிறார்கள் முடிவை காண முடியாது என்ற அமைப்பிலே மனிதர்கள் தத்தளிக்கிறார்கள் அன்புக்குரிய எல்லாருமே நல்லடியார்களே இந்த பிரச்சனைகளை எல்லாம் யார் அனுப்பிக் கொண்டிருக்கிறார் இந்த பிரச்சனைக்கு சொந்தக்காரன் யார் என்பதை நாம் அனைவரும் அடியோடு அறிந்து கொள்ள வேண்டியவர்கள் தான் பராமையை அல்லாஹ் நன்மை பார்த்து சொல்கிறார் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை முஸ்லீம்களுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார் முஸ்லீம்களுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார் யார் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் முஸ்லீம்களாக இருப்பார்களோ அல்லாஹ் சொல்கிறார் இருந்தால் உலகத்தில் நீங்கள் தான் மிக உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் முஸ்லிம்களை சிறப்பாக பேசுகிறார் அன்புக்குரிய எல்லாரையும் நல்லடியார்களே உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் இந்த முஸ்லிம் மக்களுக்காக வேண்டி இந்த முஸ்லிம்களுக்காக வேண்டி அமைத்து வைத்திருக்கிறார் எப்பொழுது இந்த பூமியிலே அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனிதன் கூட இல்லாமல் போகக்கூடிய நேரம் வந்து விடுமோ அதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள் நாள் வரமாட்டாது அல்லா அல்லா என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனிதன் இந்த பூமியிலிருந்து இல்லாமலாகும் காலம் வரை, அந்த அல்லா என்று சொல்லக்கூடிய மனிதன் இருக்கும் வரை மறுமை நாள் வராது. அவன் எப்பொழுது இல்லாமல் போகிறானோ அடுத்த கடன் இந்த உலகம் அழிக்கப்படும் என்பதை அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய பெருமதி அல்லாஹ்வுடைய பார்வையில் அன்பு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், லவ் கானத் துன்யா தஅ்தினு இன் அல்லாஹு ஜனாஹா பஊலா, ஒரு சொட்டு இரட்டையின் அளவு கூட அல்லாஹ்வுடைய பார்வையில் பெருமதியாக இந்த உலகம் இருந்தால் மா ஸதா காபிரன் மின்ஹா சுருபத்தா மா, அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு கூட அல்லாஹ் ஒரு நீர் தண்ணியை கூட கொடுக்க மாட்டான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பார்வையில் பெருமதியற்ற இந்த உலகம் ஏன் இன்று செழிப்பாக ஏன் இங்கு இத்தலகம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், கலிமா சொன்ன ஒரு மனிதர் பூமிக்கு மேலாக இருக்கிறார், இவனுக்காக வேண்டித்தான் என்று அன்பு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஞாபகம் செய்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த உலகத்திலே அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு ஏன் பிரச்சினை? அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மக்களை பதறுகிறார்களே, அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மக்களின் பயிற்சியை செய்யப்படும் அளவுக்கு மோசமாக இருக்கிறார்களே, ஏன் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மக்களை எதிர்நோக்கி சவால்களும் பிரச்சனைகளும் என்றுமே எழுந்து கொண்டிருக்கின்றன? அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே காரணத்தை சொல்கிறார், அல்லாஹ் குர்ஆனிலே காரணத்தை சொல்கிறார், அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கு வரக்கூடிய சில நிலைமைகள் ஏன் நான் அழைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் உங்களை சோதிப்பேன், உங்களை நான் சோதிப்பேன், எப்படியான சோதனை? அல்லாஹ் சொல்கிறார், பயத்தை கண்டு சோதிப்பேன். சில வருடங்களுக்கு முன்னால் சில பகுதிகளிலே முஸ்லீம்கள் மாத்திரம் அல்ல, ராணுவர்கள் கூட எப்பொழுது ஒரு பங்கு வெடித்து விடுமோ என்று அஞ்சும் அளவுக்கு ஒரு பகுதியிலே நாம் பிரச்சனையை நாட்டிலே பார்த்தோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பயத்தை கொண்டு சோதிக்கிறான். இப்பொழுது கூட பலஸ்தீனத்திலே நம்முடைய முஸ்லீம்கள் இஸ்ரேலர்களின் மூலமாக தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வெளிரங்கத்திலே தாக்கப்படுகிறார்கள், உள்ரங்கத்திலே அல்லாஹ் சொல்கிறான், பயத்தை கொண்டு நாம் சோதிப்போம். பஜாரில் இருப்பவருக்கும் பயம், வீட்டிலே இருப்பவர்களுக்கும் பயம், அங்கே பாடசாலையிலே இருப்பவருக்கும் பயம், வைத்திய சாலையில் வைத்தியம் பார்க்கப்படுகிறார் அப்பொழுது பயம், அடுத்த குண்டு வெடித்து விடுமோ என்பது தான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பயத்தை கொண்டு சோதிப்பார். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாக இருக்கிறது, அல்லாஹ் சோதிக்கிறான் என்று அல்லாஹ்வே சொல்கிறான். எனவே ஒரு மனிதனுக்கு பயம் என்ற பிரச்சனை நாட்டிலே ஏற்படுகிறதா, பாதையில ஏற்படுகிறதா, வீட்டில ஏற்படுகிறதா, கிராமத்தில ஏற்படுகிறதா? அல்லாஹ் சோதிக்கிறான் என்பது அர்த்தம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய சோதனை அப்படித்தான் நம்மை எதிர்கொள்ளும். எப்பொழுதும் பயமும் எப்பொழுதும் அச்சமும், பாதையிலே தனிமையிலே நடமாட முடியாது, எப்பொழுது யார் தாக்கி விடுவார்கள் என்ற பயம் நாம் உலகத்திலே பார்க்கிறோம். பணத்தை கையிலே வைத்து நடமாட முடியாது, பணம் இருப்பதை அறிந்து கொண்டால் என்னை விளக்கி பயமுறுத்தாக்குகிறார்கள். அல்லாஹ் பயத்தை கொண்டு சோதிக்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், அதே புதிய ஒரு காரியம் அல்ல, அரசாங்கம் மாறுவதன் மூலமாக வருவது அல்ல,
அரசாங்கம் வீழ்வதன் மூலமாக சீராகுவது அல்ல, அடியார்களை நான் சோதிக்கும் முறை
பயத்தை கொண்டு சோதிப்பேன். வர்ணத்தில் விஷயத்தின் நீங்கள் சௌ பயம் என்ற ஒரு விடயத்தை கொண்டு சோதிப்பேன். பத்தியை கொண்டு நான் சோதிப்பேன். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய சோதனை வரும் விதம், சில நாடுகளிலே
குழந்தைகள் பசி என்று அழுவார்கள், அங்கே பசிக்கு எதுவுமே கிடையாது, பசியிலே வாடுகிறார்கள்,
சாப்பிடுவதற்கு நீர் சொத்து கூட கிடையாது. அல்லாஹ் பசியை கொண்டு சோதிப்பான். இது ஒரு புதிய வடிவம் அல்ல, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலம், குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் இறக்கிக் கொண்டிருக்கும் நேரம், அல்லாஹ் நபியுடைய முழு குடும்பத்தையும் பசியை கொண்டு சோதிக்கிறான்,
பயத்தை கொண்டு சோதிக்கிறான். எப்படியான பயம்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரும் தைரியமாக சாகசுல்லாவிலே வளம் பெற முடியாது, தைரியமாக சொல்ல முடியாது.
அல்லாஹ் பயத்தை கொண்டு சோதிக்கிறான். முஸ்லிம் என்று சொல்லிவிட்டால் அவருக்கு ஏதும் ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சம் அதன் காரணமாக அவர்கள் நதியை காண வருகிறார்கள்,
நதியை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள்.
ஆனால் யாரிடத்திலே மக்காவிலே கேட்பதை கேட்டுவிட்டால் இந்த நதி அழகிற்கலாம் அவர்களின் மீது கொண்ட வெறுப்பினால் என்னையும் அடித்து விடுவார்கள்,
என்னையும் தட்டித்து விடுவார்கள், நோவினை செய்வார்கள். ஒரு பயமான சூழல்
இஸ்லாத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறார், ஒருவேளை பயத்தை கொண்டு சோதித்தேன், அடுத்த நேரம் நான் பசியை கொண்டு சோதித்தேன். அல்லாஹ்வுடைய சோதனையின் முறைகள் வித்தியாசமாக இருக்கும். அன்புக்குரிய எல்லாவரையும் நல்லடியார்களே, அல்லாஹ் பசியை கொண்டு சோதித்தார். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய குடும்பம்,
நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய குடும்பம்
மக்காவிலே இருக்கிறார்கள்.
நதித்துவ உழைப்பை நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
பார்த்துக் கொண்டிருந்த முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு பொறுப்பது கிடையாது.
நம்மை மரமாக்குகிறீர்களா? நம்முடைய பழக்க வழக்கங்களை மோசமாக்குகிறீர்களா?
இந்த முகம்மதை தன்னுடைய வசல்லன் அவர்களை வைக்கக்கூடாது என்று அபு தாலிபிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள். அபு தாலிபிடத்திலே சொன்னார்கள், உங்களுடைய சகோதரின் மகன் முகம்மதை நீங்கள் தடை விதிக்க வேண்டும்.
இப்படியான தாவாவுடைய பணியை இஸ்லாமிய கலாச்சாரத்தை நம்முடைய
இஸ்லாம் இருப்பதில்லாத மக்களுக்கு முன்னால் செய்யக்கூடாது என்று சொல்ல வேண்டும். என்னுடைய மகனே, இந்த தாவாவுடைய பணியை விட்டுவிடுங்கள், மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுவதை விட்டுவிடுங்கள்.
இப்பொழுது பொருத்தமாக நீங்கள்
நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், நபி அலைஹி ஸலாத்து வஸலாம்
சொன்னார்கள்,
இந்த தூளி என்னுடைய வலது கையிலே வைக்கப்பட்டு மார்க்கத்திலேயே முறையை நான் உருப்பொழுதும் விட மாட்டேன். நபியுடைய உறுதியை பார்க்கிறார்கள். ஆனால் அபூ தாலிபார் நபியை தடுக்க முடியாது. இருந்தாலும்
அந்த மக்காவிலே முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பிரச்சனையும் அவர்களால் கொடுக்க முடியாது.
கடைசியிலே மூன்று வருட காலம்,
கடைசியிலே மூன்று வருட காலம்
சுவாமி அபிதாலி என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்கிலே நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் மனைவியும் அதே போல அபூ தாலிபும்
ஏனைய குடும்பத்தினர்களும் சோதிக்கப்படுகிறார்கள்.
அன்புக்குரிய எல்லாருடைய நல்லடியார்களே,
மூன்று வருடங்கள் வெளியிலே வர முடியாது. ஒரு பிரயாணி, ஒரு வியாபாரி
அவர்களை சந்திப்பதற்கு உள்ளே போக முடியாது. பொருளாதார தடை செய்யப்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், நாம் இப்பொழுது உங்களுக்கு பசியை கொண்டு சோதிக்கிறோம். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு பசி இருக்கிறது என்றால்,
சிறிய குழந்தைகள் மூன்று வருடம் என்றால் தாயுடைய மடியிலிருந்து அறிகிறார்கள்.
அந்த குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதற்காக தாயுடைய உடம்பிலே பால் சுரப்பதில்லை.
தாய்மார்களுக்கு தண்ணி குடிப்பதற்காக வேண்டி தண்ணிக்குரிய ஏற்பாடும் அங்கே இல்லை.
சேமித்ததெல்லாம் முடிந்து விடுகிறது. தத்தளிக்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள்,
சிரமப்படுகிறார்கள்.
சில சகாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் மரத்துடைய இலைகளை சாப்பிட்டோம், ஆற்றுடைய வெட்டைகளை போன்று மரங்களுக்க ஆரம்பித்தோம். இப்படியால் சிரமமான இலைகளை நாம் மூன்று வருடங்களை கழித்தோம். எப்பொழுது விடுவிக்கிறதுக்கு இது எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம் என்று சகாபாக்கள் சொல்கிறார். அன்புக்குரிய எல்லாருமே நல்லடியார்கள், அல்லாஹ் பயத்தை கொண்டு சோதிக்கிறார். நாமும் பசியை கொண்டு சோதிக்கப்படுகிறோம், பயத்தை கொண்டு சோதிக்கப்படுகிறோம். இது ஒன்றும் புதிய விடயம் அல்ல. அல்லாஹ் தனக்கு விருப்பமான ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை குடும்பம் குடும்பமாக சோதித்து நினைத்து மூமிங்களையும் சோதிப்பான். அல்லாஹ் சொல்கிறார்,
இப்படியான பிரச்சனைகளுடைய பின்னணி நான் அனுப்பிக் கொண்டிருக்கிறேன், நான் சோதித்துக் கொண்டிருக்கிறேன்.
பயமாக இருக்கிறதா?
பசியாக இருக்கிறதா? பணம் கையிலே இருக்கிறது.
பொருளை வாங்குவதற்கு பதாரங்களை சாமான் கிடையாது. சில காரணங்களை நாம் பார்க்கிறோம்,
கையில பணம் இருக்கும்,
ஒரு பால் பட்டம் வாங்குவதற்காக வேண்டி தடையிலே பால் பட்டம் இருக்கார். ஒரு காலம் இருந்ததாக சொல்லுவார்கள்,
பணம் கையிலே இருக்கும்,
ஒரு இராக்கள் பானை வாங்குவதற்காக வேண்டி வரிசையிலே இருப்பார்கள். பெரியவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் சில காலங்களில். அன்பானவர்களே,
சில நாடுகள் இன்றும் பசியிலே பட்டினியிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள்.
அல்லாஹ் சோதித்துக் கொண்டிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய முறையாக இருக்கிறது. அந்த பிரச்சனை அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், வணக்கத்தின் மீனல் அம்பால், பணங்களை குறைத்து சோதிப்போ.
திடீர்ந்து கடைகள் பற்றி எரியும், அங்கே இருந்த பணம் எல்லாம்
பொருளாதாரத்தை காண முடியாது. அன்புக்குரிய எல்லாரையும் நேரடியாக அல்லாஹ் சொல்கிறான்,
பணத்தை குறைத்து நாம் சோதிப்போம்.
இது நான் சொல்லிக்கக்கூடியது. திடீரென்று கடை பற்றி விடுகிறது,
திடீர்ந்து வாகனங்கள் எரிய வைக்கிறார்கள், திடீர்ந்து வாகனங்களை கடத்துகிறார்கள்.
அன்புக்கு எல்லாரையும் நேரடியார்களை அல்லாஹ் குறைத்து சோதிக்கிறான்.
திடீரென்று
பொதுவாக மக்களுடைய காணிகள் அங்கு பகிர்கழிப்பு செய்யப்படுகிறது அரசாங்கத்துக்கு என்று சொல்கிறார்கள்.
அல்லது யார் நம்முடைய தலையை பிடித்துக் கொள்கிறார்கள்,
திருப்பி எடுக்க முடியாது. அல்லாஹ் இப்படியாக நம்முடைய சொத்து செல்வங்களை எடுத்து சோதிப்பான், குறைத்து சோதிப்பான். புத்தி மேலும் அல்ல சொல்கிறான், மனிதர்களை குறைத்ததும் நான் சோதிப்பேன்,
மனிதர்களை குறைத்தும் நான் சோதிப்பேன். திடீர் என்று மரணங்கள்,
குடும்பத்திலே தந்தை இறந்து விட்டார், குடும்பத்திலே சகோதரன் இறந்து விட்டார், பொருளுடைய இழப்பு மற்றவர்களுக்கு ஒரு கலைப்பான கவலையாக இருக்கும். ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறார்,
மரணம் எல்லாம் என்னுடைய சோதனை,
நான் அதை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன், அந்த மரணத்தை ஒரு சோதனையாக வைத்திருக்கிறேன். இப்படியான மரணங்கள் இதை சொல்கிறது, அல்லாஹ்வுடைய சோதனை வந்துவிட்டது என்பதை அல்லாஹ் சொல்கிறார். அன்புக்குரிய எல்லாருடைய நல்லதார்களே, நோயாளியாக இருந்தவர்
திடீரென்று மரணமடைந்து விட்டார், வைத்தியர் ஏதாவது மருந்தை மாற்றி கொடுத்து விட்டிருப்பார்,
இப்படி நம்மால் சொல்ல முடியாது. அல்லாஹ் அவரை மரணமடைய வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்.
திடீரென்று மரணத்திலே சென்றவர் எந்த ஒரு நோய் கிடையாது,
அவர் இறந்து விடுகிறார்,
இறந்தவர் ஷஹீத் என்ற பெயரிலே மரணமடைகிறார். முஸ்லிமாக இருந்தால்
அதே நேரத்தில் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் சோதனை அந்த ஜினாதாவை வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி நான் சோதிக்கிறேன். அன்புக்குரிய எல்லாரும் நல்லதார்களே, சுனாமியை நாம் பார்த்தோம்,
ஒரு பகுதியுடைய மக்கள் குடும்பம் குடும்பமாக வீடு வீடாக எல்லா வசதிகளையும் இழந்தவர்களாக ஒரே நேரத்திலே பசியுடைய சோதனை, பயத்துடைய சோதனை, மக்கள் அறியக்கூடிய குறையக்கூடிய சோதனை, சொத்து செல்வங்கள் இல்லாம போகக்கூடிய சோதனை, ஒரே நேரத்தில் பல வகையான சோதனை அல்லாஹ் சொல்கிறான். இது நான் சொல்லித்துக் கொண்டிருக்கிறேன்.
மேலும் பல வசதிகளை குறைத்து சோதிப்பேன். சில இடங்களிலே
தேவையான பலன்களே தேவையான பொருள் வாங்கிக் கொள்ள முடியும், அந்த பழங்கள் முறையாக பழத்திலே மரத்திலே பறித்து
அழிக்கப்படும் பொழுது அதனுடைய தன்மைகள் அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார். அன்புக்குரிய எல்லாரையும் நல்லடியார்களே, அல்லாஹ் பழத்திலே விளைச்சலை குறைப்பான். சில காலங்களிலே மாங்காய் காய்க்க வேண்டும், அந்த காலத்திலே பார்த்தால் ஒரு சில மரங்கள் பார்க்கிற மாங்காய் காய்க்கிறது.
இப்படியாக குறிப்பிட்ட பழங்கள் விளைய வேண்டிய காலத்தில்
அல்லாஹ் விளைச்சலை குறைப்பான். இது பயிற்சிகளாக இருக்கும் பொழுதுதான் பல வகையையும் எடுத்து பார்க்கலாம். அல்லாஹ் சோதிக்கிறான். அன்புக்கு எல்லாரையும் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்கிறார்,
இப்படியாக நாம் ஐந்து விதத்திலே சோதிப்போம்.
திடீர் என்ற பயம்,
பசி, மக்களை குறைப்போம், பொருள்களை குறைப்போம்,
பழங்களை விளைச்சல்களை நாம் குறைப்போம், அனைத்தையும் குறைத்து நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர்கள் பொறுமையிலே என்னை நாடுகிறார்கள், அவர்களுக்கு நன்மாராயர்
நல்ல செய்தி இருக்கிறது என்பதை அல்லாஹ்
பொறுமையாளருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். மேலும் அல்லாஹ் சொல்கிறார், இப்படியான சோதனைகளின் பொழுது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எப்படி நடந்து கொள்வார்கள். இப்படியான ஏதாவது சோதனை வந்தவர்கள்,
சோதனை யாருக்கு வந்து விடுமோ அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்.
அவர்கள் சொல்லுவார்கள்,
நாம் இருப்பதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, இன்னாலினா நாம் உலகத்தில் இருப்பதும்
அந்த நம்முடைய ஏற்பாட்டு
நம்புக்காக வேண்டி இருக்கிறோம்.
நாம் ஒரு காலம் கண்ட அல்லாஹ் பக்கம் நாம் மீண்டு போவோம் இருக்கிறோம் என்று சோதனையை கண்டவர்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள்
சோதனைகளின் பொழுது இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் சோதனையின் பொழுது வெற்றியாளர்களை பற்றி சொல்கிறார்.
அன்புக்குரிய எல்லாம் நாம் இப்படியான சோதனைகளை சமூகத்திலே பார்க்கிறோம்.
சோதனைகளின் பொருளில் எப்படி வாழ்க்கைகள் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை பாருங்கள்.
அல்லாஹ் சொல்கிறான் சோதனைகளை அனுப்பும் பொழுது அடியாரே நீ இன்னதை சொல்லி என் பக்கம் நீண்டு கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் புத்திமன் சொல்லி தருகிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அதையும் மீறி அடியான் உலகத்திலே மூழ்கி விட்டார், எட்டு விடை என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய பெற்றோர்கள்
பெற்றோர்களுக்காக வேண்டி
மார்க்கத்துடைய கடன்களை விட்டு விடுவார்கள். மார்க்கத்துடைய குறைபாடு ஏற்படுகிறது, காரணம் பெற்றோரை சொல்கிறார்கள். தந்தையை பார்க்க வேண்டும், தந்தையை கவனிக்க வேண்டும்,
தந்தைக்காக குறைக்க வேண்டும் என்று காரணமாக சொல்லி
அல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டு விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறார், உங்களுடைய பெற்றோர்களும் பாவினாகும், உங்களுடைய குழந்தைகளை காரணம் சொல்லி சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டு விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறார், உங்களுடைய குழந்தைகளை
உங்களுடைய குழந்தைகள்
அல்லாஹ் ஒரு பிரச்சனையாக உலகத்தை வைத்திருக்கிறார். எப்பொழுது என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்வதற்கு அந்த குழந்தைகள் தடையாக இருக்கும் பொழுது அது எப்படி தடையாக இருக்கும்?
ஒரு விதத்தை குழந்தைகள் வைப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு உழைத்து
தொடுவதற்கு நேரம் கிடையாது,
நல்ல காரியங்கள் செய்வதற்கு நேரம் கிடையாது,
வசதி வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது, அதனுடைய கடனை இன்னும் சேர்த்துக் கொள்ள முடியாது. அன்புக்குரிய எல்லாரும் நிறைவியார்கள், சமீபத்தில் உள்ள சகோதரரை சந்தித்து மிகப்பெரிய வசதி உள்ளவராக இருக்கிறார்,
அவருடைய மனைவி உள்ளவருக்கு அத்துடைய கடமையை செய்ய முடியும்,
அவ்வளவு வசதி வந்திருக்கிறது, ஏன் இன்னும் அத்துடைய கடமையை செய்யவில்லை என்று கேட்டால் அவர் சொல்லக்கூடிய பதில், என்னுடைய கடையிலே நான் இல்லாத பொழுது வியாபாரத்தை யாரின் மூலமாக செய்ய முடியாது.
உன்னுடைய குழந்தைகள்
அல்லாஹ்வுடைய கட்டளை கூடத்தை தடையாக இருக்கும். இது போன்ற சில காரணங்கள் உலகத்திற்கும் மேலும் அல்லாஹ் சொல்கிறார்,
ஒரு வாருக்கும் உன்னுடைய சகோதரர்கள்
அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்வதற்கு தடையாக இருக்கிறது. சகோதரர்கள்
நான் தம்பி உறவுக்காக வேண்டி அவர்களுடைய குலசுக்கங்களுக்காக வேண்டி நேரம் கொடுத்து கொடுத்து இவருக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்ய முடியாது.
அன்பானவர்கள் அல்லாஹ் சொல்கிறார்,
அனைத்தையும் கவனிக்க வேண்டும்,
அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பின்னால்
அல்லாஹ்வுடைய கட்டளை அவர்களை எப்படி நடக்க சொல்கிறாரோ
அப்படி நடப்பதுதான் அவர்களை கவனிப்பது. அல்லாஹ் சொன்ன உழைப்பு மாற்றமாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாராட்டி உறவுகளை சேர்ந்து நடப்பது. அன்பானவர்களே அல்லாஹ் சொல்கிறார், இப்படியான பாராட்டக்கூடிய முறையும் வாழ்ந்துக்கும் உங்களுடைய மனைவி மக்களே,
உங்களுடைய மனைவி மக்கள் மனைவிக்காக வேண்டி உழைத்து கொட்டி கொண்டே இருக்கிறார், மனைவிக்காக வேண்டி அவர் கேட்பதை போல வீட்டை அமைத்துக் கொடுக்கிறார், அவர் கேட்பதை போல நகைநட்டுகளை வாங்கிக் கொடுக்கிறார், உடைகளை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்.
ஆனால் அனைத்தையும் கொடுத்த கணவர்
அந்த மனைவிக்காக வேண்டியே நேரத்தை வீணாக்கி
அல்லாஹ்வுடைய கட்டளையை பாராட்டிக் கொண்டிருக்கிறார். உங்களில்
ஒருவர்
சம்பாதித்து
உங்களுடைய
நீங்களும் பரவலாக சம்பாதித்து கொடுக்கிறீர்கள், அதற்கு தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். மனைவிக்கு செலவழிப்பது தர்மத்துறை நன்மையாக வைத்திருக்கலாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான்,
அந்த மனைவியை செலவழித்து செலவழித்து அந்த மனைவிதான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தடையாக தெரிந்தார்.
அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியுடைய காலம் ஒரு மனிதர் இருக்கிறார், ஜுஹைபீப் என்பது பெயர். அவருக்கு எல்லோருமே பொன்ஸ் என்று சொல்லுவார்கள். பொன்ஸ் என்று சொன்னால் ஆண்களை தான், ஆணகத்தான் இருக்கிறார். அவருடைய சில தந்தைகள் பெண்களை போன்றிருக்கிறது. அவருக்கு யாருமே மகளை கொடுக்க மாட்டார். அந்த இளைஞருக்கு யாருமே தன்னுடைய மகளை கொடுக்க தயாரில்லை.
திருமணத்துக்காகங்கள்
அந்த கிழவி குறிப்பிட்ட சுவாமியை வீட்டிலே போய் பெண் கேட்ட பொழுது அவனை ஏற்றுக் கொண்டார். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாராம், அவர்கள் தான் பெண் கேட்டிருக்கிறார்கள், மர்ஹபா வாருங்கள் வாருங்கள், என்னுடைய மகளை தர நான் தயாராக இருக்கிறேன். அவர் சொன்னார், எனக்கு அல்ல, நபிக்கு அல்ல, எனக்குத்தான் நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டுச் சொன்னார்கள். வாப்பாவுடைய உடலை மாறிவிட்டதை முடியாது என்று சொல்கிறார். வீட்டுக்குள் இருந்த மகள் சொன்னால், தந்தையை நான் தயாராக இருக்கிறேன். பல வருடங்களுக்கு பின்னால்
பெண்ணே கிடைக்க மாட்டாது என்று இறங்கிக் கொண்டிருந்த
திருமணத்திற்கான ஏற்பாட்டிலே ஏற்கிறார். அப்போது இஸ்லாத்துக்கான ஒரு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கான யுத்தம். அந்த யுத்தத்திலே நபியே இஸ்லாத்துக்கெல்லாம் கலந்து கொள்ளவில்லை. அந்த யுத்தத்திலே அபு அந்த ஜிலேபி என்று சொல்லக்கூடிய சஹாபி கலந்து கொள்கிறார். திருமணத்துக்குரிய சாமானை வாங்க வந்தவர் யுத்தம் என்று பட்டம் கேட்டால் அதற்குரிய தேவையான பொருளுடைய யுத்த களத்திலே குறிக்கிறார். முஸ்லிம் சரித்திலே வரக்கூடிய ஹதீஸ்,
அந்த ஜிலேபி யுத்தத்திலே வேகமாக பாய்ந்து யுத்தம் செய்து எட்டு பேர்களை கொலை செய்து
அங்கே ஷஹீதாக கிடக்கிறார். யுத்தம் எல்லாம் ஒழிந்ததன் பின்னால் நரியாக இருக்கிறார் சொல்கிறார். அங்கு முஸ்லிம்களை தேடிக்கொண்டு போகிறார்கள். சகாபாத்திரத்திலே கேட்டார்கள், அப்பக்கத்தின் மகளா யாரும் விளங்குவீர்களா யாருக்கெல்லாம் இன்னார் இன்னார் இன்னாரு காரணம் என்று கேட்டிருக்கிறார்கள்.
திரும்ப கேட்டால் யாரையும் விளங்கிவிட்டீர்களா யாருக்குள்ளா இன்னார் இன்னார் இன்னாரை காரணம்
கேள்விப்படுத்தார்கள். திரும்ப கேட்டால் யாரையும் விளங்கிவிட்டீர்களா யாருக்குள்ளா என்னுடைய நெருக்கமானவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள்.
கண்டவுடன்
வேகமாக அமர்ந்தார்கள்.
ஜுனைதியுடைய ஜனாதாவை
தன்னுடைய தந்தில் எடுத்து சாய்த்து வைத்துக் கொண்டார்கள். சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த ஜுனைதியார் தெரியுமா,
இந்த எட்டு பேர்களையும் கொலை செய்துவிட்டு
அவன் சகிதாக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஜுனைதியுடைய நீ உகன நீ
ஜுனைதி எங்கிலிருந்து உள்ளவர், நான் ஜுனைதியிலிருந்து உள்ளவர், அப்படி என்ற வருத்தம் நானும் ஜுனைதியும் ஒன்று என்று நிலையாக இருக்கிறார் சொல்லலாம்.
நெருக்கத்தை சொல்லி காட்டினார்கள். யாருமே கொண்டு தயாரில்லை. அல்லாவுடைய சுதந்திரத்தை சொன்னார்கள், ஜுனைதியை நான் சொல்லிய தயாரில்லை. அன்பானவர்களே, அபு பர்தா என்று சொல்லக்கூடிய சகாபி சொல்கிறார், முஸ்லிம் சரித்திர வரக்கூடிய ஹதீஸ்,
அந்த ஜுனைதியுடைய ஜனாதாவை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன், கபரிலே வைக்கப்படும் வரை நபியுடைய உடல்களை விட்டு நீக்கப்படவில்லை. நபியுடைய தந்திலே அந்த ஜனாதா வைக்கப்பட்டிருந்தது.
நபியுடைய முபாரக்கான கையின் மூலமாகத்தான் அந்த ஜிலேபிக்குரிய ஜனாதா கபிலே வைக்கப்பட்டது. எல்லாமே நல்லதாக பல வருடங்களுக்கு பின்னால் கிடைத்த மனைவி பெரியவர்களாம்
அல்லாவுடைய மார்க்கம் இங்கே குறித்து புதைக்கப்படுகிறது. மார்க்கத்தை பாதுகாப்பதற்கான யுத்தங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறது.
அல்லாவுடைய கட்டளையை உட்படுத்துகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், மனைவியை அல்லாவுடைய கட்டளைகளுக்கு தடையாக வைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், எப்போது அல்லாவுடைய கட்டளைக்கு தடையாக
மனைவி இருப்பாரோ
அச்சீரத்துக்கும் உங்களுடைய குடும்பம் அல்லாவுடைய கட்டளைக்கு தடையாக இருக்கிறது.
வசீரத்துக்கும் உங்களுடைய குடும்பம் அல்லாவுடைய கட்டளைக்கு தடையாக இருக்கிறது. குடும்பத்தை பார்க்க வேண்டும், செலவழிக்க
ஒருவரத்திலே பெரிய வசதி வாய்ப்பு இருக்கிறது,
குடும்பத்தில் ஏழைகள் இருக்கிறார்கள்.
அது என்னுடைய படம் மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பத்தை சார்ந்த
ஏழைகளுக்கும் போக வேண்டிய படம்
அல்ல என்னுடைய கையில் தந்திருக்கிறார் என்பதை தான் நடிகர்களுக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த குடும்பம் அல்ல அவருடைய கட்டளைக்கு தடையாக இருக்கக்கூடாது. நீங்களாக சம்பாதித்துக் கொண்ட சொத்து செல்வம் அல்லா செய்கிறார். நான் சேமித்ததையும்
நான் சேமித்ததையும் காரணம் சொல்லி
அல்லாவுடைய கட்டளையை விட்டுவிடக் கூடாது. உங்களுடைய சொத்து செல்வம் அல்லாவுடைய கட்டளைக்கு தடையாக இருக்கக்கூடாது. நான் சம்பாதிச்சது என்று அல்லாவுடைய மார்க்கத்திற்கு செலவழிக்க சொல்லப்படும் பொழுது அது தானதிரமாக இருக்கலாம், நல்ல காரியமாக இருக்கலாம், எதுவானாலும் காரணம் சொல்லாமல் செலவழிக்க வேண்டும். என்னுடைய பணத்தை கொடுக்க முடியாது என்று கண்டித்தனம் பட்டால், அல்லாவுடைய கட்டளைக்கு முன்னால் செலவழிக்காமல் இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பணமும் அன்பானவர்களே அறியலாம். அவர்கள் சில சார்வார்களை ஒரு கடவை யுத்தத்துக்காகவே அழைத்தார்கள்.
உள்ள பொருட்களை கொடுத்து
அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே வெளியானார்கள். குறிப்பிட்ட சகாபாக்களுக்கு போக முடியாது,
அவர்களால் போக முடியாது.
அது தமிழ்குடி யுத்தத்துக்குரிய நேரம், அவர்கள் தங்கலம் பெற்றவர்கள், போவதற்குரிய எந்த வசதியும் கிடையாது.
எனவே வசதி இல்லாததன் காரணமாக
நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த தங்கடம் உள்ளவர்களை பார்த்து நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் மதீனாவுக்கு, இப்பொழுது உங்களுக்கு யுத்தத்துக்கு போக வேண்டிய தேவை கிடையாது, நீங்கள் தங்கடம் உள்ளவர்கள். அந்த சஹாபாக்கள் எப்படி தெரியுமா போனார்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், தவல்லவ் வஅய்னுஹும் தஃபீது மினத் தம்இ அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க
எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லையே என்ற கவலையுடன்
அவர்கள் அந்த இடத்திலிருந்து திரும்பி போகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறார், அவர்கள் திரும்பி போவது சந்தோஷமாக அல்ல, கொடுக்க எதுவுமே இல்லையே என்று அல்லவர்களாக திரும்பி போகிறார்கள். தான் சம்பாதித்த பணம்
இது தடையாக இருக்கக்கூடாது.
சம்பாதிப்பதற்கு ஒன்றுமே இல்லையே, இருந்திருந்தால் கொடுத்திருப்போமே என்ற கவலையிலே திரும்பி போகிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய தன்மையாக இருந்திருக்கும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வே சொல்கிறான், உங்களுடைய
நீங்கள் சேமித்த பணம்
அதே போல நீங்கள் சேமித்து செய்யக்கூடிய வியாபாரம் அதில்
அழிந்து விடுமோ என்று நீங்கள் பயன்படுகிறீர்கள். அப்படியான வியாபாரம்
அது ஒரு நாளும் கொடுப்பதனால் அழிந்து விடாது,
அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்வதனால் அழிந்து விடாது.
அப்படி பயப்படும் அந்த வியாபாரம் உங்களுக்கு விருப்பமான வீடு வாசல்கள் அதை விட்டு ஒதுக்க முடியாது, அதை பலவீடு இருக்கும் பொழுது கொடுக்க முடியாது. இப்படி பல விடயங்களை கேட்கலாம். அன்புக்குரியவர்களே, சுருக்கமாக சொன்னால் அல்லது வெற்றி விடயங்கள் என்று சொல்லி உங்களுடைய தந்தை பெற்றோர்கள், குழந்தைகள், மனைவி மக்கள், குடும்பத்தினர்கள், சகோதரர்கள், நீங்கள் சம்பாதித்த அந்த சம்பாத்தியங்கள்
அழிந்து போகும் என்று பயப்பட்ட வியாபாரங்கள்,
உங்களுடைய வீடு வாசல்கள் விருப்பமான வேண்டி
அப்படி போகாமல் இந்த எட்டையும் காரணம் சொல்லி
உலகத்திலே அவன் காலத்தை நேரத்தில் செலவழிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்று அல்லாஹ் இன்னும் அச்சுறுத்துகிறான். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கொடுக்கல் வாங்குவதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இதா சபா யாசிந்தி எய்னால் கொடுக்கல் வாங்குவதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
அதற்கும் அல்லாமல் மக்கள் இதே சாலை இடத்திலே மாற்றைய வாழை பிடித்துக் கொண்டு
விவசாய இடத்திலேயே நேரத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம்மிடம் விவசாயம் குறைந்தாலும் நபியலாம் இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது பெரும்பாலான சகாபாக்கள் விவசாயிகளாக இருக்கிறார்கள். எனவே சொன்னார்கள்,
வியாபாரத்தை பிடித்துக் கொண்டு விவசாயத்தை பிடித்துக் கொண்டு
நீங்கள் செய்யக்கூடிய இந்த விவசாயம் வாழ்க்கைக்கு போதும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களுக்கு இழிவை கொண்டு வந்து சேர்ப்பார்,
இழிவை அல்லாஹ் முடிவு செய்வார்.
இது வரைக்கும் என்றால் உங்களுக்கு தந்த
உங்களுடைய மார்க்கத்தின் பக்கம் நீங்கள்
திரும்பி வரும் வரை அல்லாஹ் உங்களை சோதிப்பான், இழிவை தாக்குவான். அன்புக்கு எல்லாம் நல்லே நாம் முஸ்லீம்கள் தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். நம்முடைய பிணைகளின் தவறுகள் தான் இன்று அல்லாஹ்
நாளுக்கு நாள் பிரச்சனைகளை தந்து கொண்டிருக்கிறார். அது யான் பக்கம் விரும்பப்படாதா? வியாபாரம் பெரியதாக இருக்கிறதா? அவருடைய சந்தோஷம் பெரியதாக இருக்கிறதா? குடும்பம் பெரியதாக இருக்கிறதா? அவருடைய கட்டளை பெரியதாக இருக்கிறதா?
குடும்பத்திற்கு முன்னால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும்.
அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தில் இருந்து அவருடைய கட்டளை எப்படி உருவாக வேண்டும் என்று ஆசிக்கிறாரோ
அது நடைபெற வேண்டும். அன்புக்கு எல்லாமே நன்றியாகவே இந்த ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பகுதியாக பேசப்பட வேண்டியதுதான். ஆனால் சுருக்கமாக நான் ஒவ்வொருவரும் வீழ் செய்ய வேண்டும். நான் அல்லாஹ்வுடைய பொருத்தமுள்ள அறியானாக இந்த எல்லா சந்தர்ப்பத்திலும் மாறிவிட்டால்
வரக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி
அந்த அபிவிருத்தியை எல்லா கிராமங்களும் காண முடியும். வயது இருக்காது, பசிப்பத்தினை இருக்காது, கொலைகள் கொள்கைகள் இருக்காது. நிம்மதி சந்தோஷம் கண்ணியமான வாழ்க்கையை அல்லா எல்லா கிராமத்திலையும் நசிவாக்குவான். அன்புக்கு எல்லாரும் நல்லதாகவே சென்ற காலங்களில் நாம் இசைப்பா செய்து கொள்ள வேண்டும்.
இப்பொழுது நிலைமையில் நாற்பது நிலைமையில் பயத்தையும்
பயங்கரவாதத்தையும் நமக்கு பின்னால் பிரச்சனையாக வெளிப்படுத்தும் பொழுது இது நாட்டுடைய பிரச்சனை அல்ல, நம்முடைய பிரச்சனை. முஸ்லீம்களை அல்லாஹ் தட்டுகிறான்,
முஸ்லீம்களை சோதிக்கிறான். இந்த நேரத்திலையும்
முன்னால் சொன்ன எச்சரையும் பிடித்துக் கொண்டிருந்தால் அன்புக்குரியவர்களே சோதனை மேலோங்குமே தவிர அது தண்டனையாக மாறுவே தவிர அல்லாஹ் நம்மை காப்பாற்ற மாட்டான். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால்
சோதனைகளை கண்டு
நாம் நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவியை அடையக்கூடிய நல்லொரு கிராமத்துக்குரிய மக்களாக நாம் மாறிக்க வேண்டும். அன்புக்குரிய எல்லாரும் நிலையாகவே அப்படி என்றால் அடியாரை சொன்னார்கள் அவசியமாக செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் புள்ளியா அவர் எல்லா வகையான சிக்கலிலிருந்தும் வெளியாகக்கூடிய வழி அல்லாஹ் கொடுப்பார். மேலும் சொன்னார்கள் வமிபுள்ளி ஹம்மின் மகரஜா,
வமிபுள்ளி ஹம்மின் மகரஜா, எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் அல்லாஹ் கவலைகளில் இருந்தும் அல்லாஹ்
சந்தோஷத்தை வெற்றியை கொடுப்பார். மேலும் சொன்னார்கள் வாழ்க்கைக்குரிய சேவைகளை செய்து கொடுப்பான். அன்புக்குரிய எல்லாருமே நாம் அதிக மகிழ்ச்சியை பார்க்கிறோம். அதிக
மகிழ்ச்சியோ
அவரை கூடுகிறதா?
பிரச்சனை முற்றிக்கொண்டு போகிறதா?
இல்லாமல்லா சொன்னார்கள் அல்லாவுடைய கஜானாவுடைய பொக்கிஷத்துடைய ஒரு பகுதிக்கான வளாக்குவத்தை இல்லாமல்லா
தங்கள் குருஜிட்டா சுவர்த்தத்துடைய பொக்கிஷத்தின் ஒரு பகுதி.
எனவே நாம் லாபோல வளாக்குவத்தை இல்லாமல்லா தாங்க முடியாத கவலைகள் பிரச்சனைகளை காண்கிறோம். இந்த நிலை சேர்ந்து கொண்டே இருப்போம். அல்லா தாங்க முடியுமா நிம்மதியை சந்தோஷத்தை உருவாக்குவான். ஏனென்றே இச்சைப்பாடுகள் ஏற்படுத்துவோம், லாபோல வளாக்குவத்தை இல்லாதீங்க ஏற்படுத்துவோம். அல்லா சொல்வதை போல அல்லாவுக்கு வழிபடுவோம். நேரத்துக்கு சொல்லக்கூடியவர்களாக இமா ஜமாத்தை அப்பப்போல் பின்பற்றக்கூடியவர்களாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக
நல்ல நல்ல விடயங்களை படிக்கக்கூடியவர்களாக
நாம் மாறிவிடுவோம். அப்படியான நிலைமை நம்மிடத்தில் ஏற்பட்டால் அல்லாஹ் சொல்கிறார் ஊருக்கு வழக்கத்தை நாம் திறந்து தருவோம். இளைஞர் வந்தாலாம் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட நல்லவையான கூட்டத்தை செய்வானாக. யாரும் அனைவருடைய பாவங்களையும் மன்னிக்க சொல்வாராக. எங்களா சுற்றுலாக்கிறார்களோ அதற்கு
இசையையும் நிம்மதியும் சமாதானத்தை உருவாக்குவாயாக.
யாரா நீ சோதிக்கும் பொழுது சோதனையை அறிந்து புண்பக்கள் விரும்பும் நற்பிரஜைகளாக
நல்ல அடியார்களாக நம் அனைவரையும்
வாழ்க்கை புரிவாராக. ஆமீன், ஆமீன், யார்கள் ஆமீன்.